Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We have been studying through the Bible and we have come to Luke's Gospel now.
நாம் வேதாகமம் முழுவதுமே படித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது லூக்கா சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம்.
And we want to look at Luke's Gospel chapter 8 today.
இன்றைக்கு நாம் லூக்கா 8 அதிகாரத்திலிருந்து படிப்போம்.
Let's look at verse 16.
16 வசனத்தை நாம் பார்ப்போம்.
It speaks about lighting a lamp.
ஒரு விளக்கை கொளுத்துவதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது.
And it giving light to all in the house.
அந்த வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கிறது.
And then it says in verse 17.
17 வசனத்திலே பார்க்கிறோம்.
Nothing is hidden that will not become evident.
Nor
anything secret that will not be known and come to the light.
வெளிரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை.
Therefore, what should we do?
ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
Take care how you listen.
நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக
இருங்கள். Because whoever has, to him will more be given. Whoever does not have, what he thinks he has will be taken away from.
உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும்.
He's talking about light.
இங்கே வெளிச்சத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
In verse 16.
16 வசனம்.
When you listen,
நீங்கள் கவனிக்கும் பொழுது,
it says take care how you listen.
நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக.
When you listen to God's word like you're listening right now.
இப்பொழுதே நீங்கள் செய்வது போல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது,
you can either get light or no light.
உங்களுக்கு ஒன்று வெளிச்சம் கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் இருக்கலாம்.
10 people may listen to me and only one may get light.
10 பேர் என்னை கவனிக்கலாம், ஒருவர் மட்டுமே வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளலாம்.
It depends on how they listen.
எப்படி அவர்கள் கேட்கிறார்கள்
என்பது பொறுத்து இருக்கிறது. Jesus said, take care how you listen.
நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருங்கள்
என்று. He had just spoken about the sower and the seed in verses 5 to 15.
5 முதல் 15 வசனங்கள் வரை விதைக்கிறவனுடைய ஊமையை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார்.
The seed was the same.
அங்க விதை அதே விதைதான்.
The sower was the same.
விதைக்கிறவனும் அதே நபர்தான்.
But the ground was not the same.
ஆனால் அந்த நிலமானது வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது.
And this is what Jesus is saying.
இயேசு இதைத்தான் சொல்கிறார்.
10 people can sit in the same church listen to the same speaker.
10 பேர் சபையில உட்கார்ந்து கொண்டு பேசுகிற ஒரே நபர் தான் அவர் இந்த பிரசங்கத்தை கேட்கலாம்.
One may grow in grace, the other 9 may remain stagnant.
ஒருவன் கிருபையிலே வளர முடியும், மற்றவர்கள் அப்படியே தங்கி விட முடியும்.
I have seen that in so many instances.
பல சமயங்களிலே சம்பவங்களிலே இதை பார்த்திருக்கிறேன்.
That I am convinced that it all depends on how we listen.
இதெல்லாம் நாம் கேட்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கிறது என்பதை நம்பியிருக்கிறேன்.
If you are faithful to use what God gives you.
தேவன் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்களை பயன்படுத்துவதை உண்மையுள்ளவர்களாக இருந்தால்,
He'll give you more.
அதிகமாக கொடுப்பார்.
But if you are not careful with what God gives you.
தேவன் உங்களுக்கு கொடுக்கிற காரியத்திலே நீங்கள் கவனம் இல்லாதவர்களாக இருந்தால்,
Even what you have will be taken away.
உங்களுக்கு இருக்கிற காரியமும் எடுத்துக்கொள்ள.
Maybe you did have some light in the past.
கடந்த காலங்களில் உங்களுக்கு வெளிச்சம் பெற்றிருந்தீர்கள்.
And now God's giving you more light.
இப்போது அதிகமான வெளிச்சத்தை
கொடுக்கிறார். And you don't obey.
நீங்கள் கீழ்ப்படிவதில்லை.
Even that old light will go.
அந்த பழைய வெளிச்சமும் போய்விடும்.
That's why I believe that a man can get salvation and lose it.
ஆகவே தான் ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட பிறகும் அதை அவன் இழந்து
அதைத்தான்
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
What he has will be taken away.
அவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும்.
So let's be careful.
ஆகவே நாம் கவனமாயிருப்போம்.
And then we see another passage which shows us Jesus' attitude to his mother and brothers.
தன்னுடைய தாயின் மூலமா தாயின் இடத்திலேயும் தன்னுடைய சகோதரர்களிடத்திலேயும் இயேசுக்கு இருந்த மனப்பான்மை விளக்குகிற இன்னொரு வசனம் இருக்கிறது.
See, he was a very popular speaker now because he was healing so many sick people.
அநேக வியாதிகளை குணமாக்கி இருந்தபடினாலே அவர் பிரபலமான ஒரு பிரசங்கியராக இருக்கிறார்.
And even though his brothers didn't believe in him.
அவருடைய சகோதரர்கள் அவரிடத்திலே நம்பாவிட்டாலும்.
We read that in John 7.
அதை யோவான் 7-ல் வாசிக்கிறோம்.
They wanted to cash in on his popularity.
அவருடைய பிரபலமான தன்மையிலிருந்து அவரை பிடிக்க முடியாது விரும்பினார்.
So they pulled their mother along and said, let's go and
ஆகவே தன்னுடைய தாயை கூட்டிக் கொண்டு வா வாருங்கள் இயேசுவை சந்திக்க போவோம்.
The crowd was so great they couldn't get to him, verse 19.
ஆனால் 19 வசனத்திலே பார்க்கிறோம், கிட்டே போக முடியாத அளவுக்கு கூட்டமானது பெரியதா இருந்தது.
That means there was a jam packed crowd, they couldn't find their way to the front.
நெருக்கமான கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தபடினாலே மேலே முன்னே போவதற்கு இடமில்லை அவர்களுக்கு.
So if they send a message up to the front, your mother and your brothers are waiting at the back to see.
ஆகவே உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க முடியாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி அனுப்பினார்.
From the front he said.
அங்கிருந்து சொன்னார்,
Who is my mother and who are my brothers?
என் தாயார் யார், என்னுடைய சகோதரர்கள் யார்?
All these people who hear the word of God and do it.
தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரிகளுமா சகோதரமா.
Jesus said he now had a new family.
இயேசு என்ன சொன்னார் என்றால், அப்போ அவருக்கு இப்பொழுது ஒரு புதிய குடும்பம் இருக்கிறது.
It's not that he didn't care for the old family.
பழைய குடும்பத்திற்காக அவர் கவலைப்படவில்லை என்ற பொருள் அல்ல.
We know that even when he was hanging on the cross he cared for his mother.
சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அவர் தன்னுடைய தாய்க்காக கவலைப்பட்டார். ஆனால்
There was a new family now.
இப்போது ஒரு புது குடும்பம் இருக்கிறது.
Of those who listen to God's word and do it.
தேவனுடைய வசனத்தின்படி கேட்டு அதை செய்கிறவர்களுடைய குடும்பம்.
And that's the family he was going to be concerned about.
அந்த குடும்பத்தை குறித்து தான் அவர் கரிசனம் உள்ளவராக இருக்கிறார்.
And We read further here
about
his casting out demons, his healing the sick,
etc.
And then we come to chapter
9.
And there we read something very interesting.
You know
that Jesus had given his disciples authority and power
over all demons.
We read here, first of all, is going up to the Mount of Transfiguration.
In Luke 9 verse
28
onwards.
And there, his face began to shine.
And
Moses and Elijah came, verse 30, and began to talk to
him. And
Peter was so overwhelmed by this.
They were
so excited. They said, "This is great. Let's live here forever."
And he
said, "Let's make 3 tabernacles and live
here. One for you,
one for Moses, one for Elijah."
You
know, this is how sometimes we can admire a man of God so much.
சில சமயங்களிலே ஒரு தேவ மனுஷனை நாம் எவ்வளவோ வியந்து மெச்சி பாராட்ட
முடியும்.
இயேசுக்கு கொடுக்கிற அதே இடத்தை மற்றவர்களுக்கும் நாம் கொடுத்து விட முடியும்.
Let's make 3 tabernacles.
நாம் 3 கூடாரங்களை போடுவோம்.
One for Jesus.
ஒன்று இயேசுவுக்கு.
One for this man of God.
ஒன்று இந்த தேவ மனிதனுக்கு.
Another man of God.
இன்னொரு தேவ மனிதனுக்கு.
And as soon as you say that,
அதை சொன்ன உடனே,
it says immediately a cloud came over them.
உடனடியாக மேகம் அவர்கள் மீது வந்தது. 34 ஆம் வசனம்.
And a voice said,
அங்கே ஒரு சத்தம் கேட்டது.
Don't you dare equate my son with all these other men.
என்னுடைய குமாரனை மற்றவர்களோடு ஒப்பிடுவதற்கு உங்களுக்கு தைரியம் எப்படி வந்தது?
This is my son.
இவர் என்னுடைய நேசகுமாரன்.
Verse 35.
35 ஆம் வசனம்.
My chosen one.
நான் தெரிந்து கொண்ட என்னுடைய
தாசன். Listen to him.
இவருக்கு செவி கொடுங்கள்.
And then when they opened their eyes,
அப்பொழுது அவர்கள் கண்களை திறந்த பொழுது
Moses and Elijah had gone.
மோசே மிலியாவ போய் விட்டார்.
Jesus was alone.
இயேசு தனியாக இங்க இருக்கிறார்.
That's how it must be in our life too.
நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் இருக்க வேண்டும்.
We thank God for every man of God who has blessed us.
நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதனுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி
செலுத்துவோம். We must never put him on the same level as Jesus.
ஆனால் இயேசுவுக்கு கொடுக்கிற அதே இடத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது.
I'm sorry to say.
நான் சொல்றதுக்கு வருத்தப்படுகிறேன்.
Many Christians today.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள்
they have elevated God's men to a level higher than even Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமான இடத்திற்கு அவர்கள் தேவ மனிதர்களை உயர்த்தி விட்டார்கள்.
And those men also like that position.
அந்த மனிதர்களுக்கும் அந்த ஸ்தானம் பிடிக்கிறது.
Jesus is much below them.
அவர்களை காட்டிலும் இயேசு கீழான நிலையில் இருக்கிறார்.
Peter tried to equate them, but today it's different. Jesus is below these men of God.
அன்றைக்கு பேதுரு இயேசுவோடு கூட மற்றவர்களை அதே நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தான். ஆனால் இன்றைக்கோ இயேசு கீழே தள்ளி மற்றவர்களை மேலே உயர்த்தி விட்டார்கள்.
Here is one example.
இங்கே ஒரு உதாரணம்.
Today many great preachers you can never contact them.
இன்றைக்கு அநேக பெரிய பிரசங்கியர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள கூட முடியாது.
If you try to phone them up, you'll get their secretary.
நீங்கள் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள விரும்பினால் அவருடைய செக்ரட்டரியை தான் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
You send an email to them, they never get it.
உங்களுக்கு நீ அவர்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பினால் அது அவர்களுக்கு அதை பார்ப்பதே இல்லை.
If you send them a letter, it will not go to them.
ஒரு கடிதம் அனுப்பினால் அவர்களுக்கு அது போய் அடையாது.
But with Jesus it was different.
ஆனால் இயேசுனுடைய காரியம் வித்தியாசமாக இருந்தது.
You could always contact Jesus. He had no secretary.
அவருக்கு காரியதரிசி என்று ஒருவர் கிடையாது. எப்பொழுதுமே நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம்.
But people say, today my ministry is so big.
இன்றைக்கினுடைய ஊழியம் பெரிதாக இருக்கிறது
என்று சொல்கிறார். Jesus ministry.
இயேசுவின் ஊழியத்தை காட்டிலும் இந்த ஊழியம் பெரிதாக இருக்கிறது என்று சொல்கிறார்.
It is like that, something wrong with you.
அப்படியா? அப்படியானால் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று சொல்கிறேன்.
How can your ministry be bigger than Jesus ministry?
இயேசுவின் ஊழியத்தை காட்டிலும் எப்படி உங்களுடைய ஊழியம் பெரிதாக இருக்க
முடியும்? How can you be a more important person than Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நீங்கள் எப்படி முக்கியமான ஒரு நபராய் மாற
முடியும்? Jesus didn't have a secretary. How in the world do you think you can have one?
இயேசுக்கே ஒரு செயலாளர் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி உலகத்தில் ஒரு செயலாளர் இருக்க முடியும்?
Think of the thousands of people who crowded around Jesus who had a genuine gift of healing.
உண்மையான இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சுகமாக்கம் வரம் இருந்தது. அவரை சுற்றி நெருங்கியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களை நோக்கி
பாருங்கள்.
அவர் ஜனங்களுக்கு ஆயத்தம்
ஏற்கனவே
ஒரு நபரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னொரு நபரோடு கூட பேச
முடியாது.
அப்பொழுது அவர்களை காத்திருங்கள் என்று சொல்வார்.
பட் ஹி வாஸ் நாட் இன்அக்சசிபிள்.
ஆனால் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நபராக அவர் இல்லை.
And that's the problem with a lot of so-called preachers and servants of God today.
இன்றைக்கு தேவ ஊழியர்கள் பிரசங்கியர்கள் என்று அழைக்கப்படுகிற அநேகருடைய பிரச்சனை இதுதான்.
Such people are not servants of God, they are servants of themselves.
அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, தங்களுக்கு தாங்களே ஊழியக்காரர்களாக
இருக்கிறார்கள். Let me say to you, if your ministry is more important than Jesus Christ, you're going in the wrong direction.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஊழியமானது இயேசுவின் ஊழியத்தை காட்டிலும் பெரிய ஊழியம் என்று எண்ணினால் நீங்கள் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள்.
The devil has secretaries, Jesus doesn't have.
பிசாசுக்கு அநேக செயலாளர்கள் உண்டு, இயேசுவுக்கு செயலாளர்கள் என்பது கிடையாது.
It's easier to reach Jesus today than it is to reach many preachers.
இன்றைக்கு இயேசுவை வெகு எளிதாக தொடர்பு கொண்டு விடலாம், ஆனால் அநேக பிரசங்கியர்களை தொடர்பு கொள்ள முடியாது.
There's something wrong with that.
அதில் ஏதோ தவறு இருக்கிறது.
God has never intended it to be like
தேவன் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு காலம் நியமித்ததில்லை.
Jesus is special.
இயேசு எப்பொழுதும் விசேஷித்தவர்.
All others are below.
மற்றெல்லாரும் கீழே தான்
இருக்கார். Let's never forget that.
நாம் ஒரு காலம் இதை மறக்க வேண்டாம்.
And then when he said that we'd like to stay here forever.
இங்கேயே நாம் தங்கிவிடுவோம் என்று அவர்கள் சொன்னபொழுது.
The Lord said no.
ஆண்டவர் சொன்னார்
there are demon possessed people in the valley. We have to go down and help them.
பள்ளத்தாக்கிலே பிசாசு பிடித்தல் இருக்கிறால் அவர்களுக்கு போய் உதவி செய்ய
வேண்டும். And when they went down.
அவர்கள் கீழே போனபொழுது
there was this man who had a demon possessed child.
அங்கே பிசாசு பிடித்த ஒரு பிள்ளை வைத்திருந்த ஒரு மனிதர் இருந்தான்.
The disciples had been given authority to cast out demons but they didn't have faith.
பிசாசுகளுக்கு பிசாசுகளை துரத்துவதற்கு சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதா இருந்தாலும் கூட அவர்களுக்கு விசுவாசம் இல்லை.
And when they asked why?
ஏனென்று கேட்டபொழுது
we know in Matthew 17 Jesus said it's because you're not praying and fasting.
மத்தேயு 16 ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்கிறார் நீங்கள் உபவாசித்து ஜெபிப்பதில்லை.
You know you don't require more than one sentence to cast out a demon.
பிசாசை விரட்டுவதற்கு ஒரு வாக்கியத்துக்கும் அதிகமாக பயன்படுத்த தேவையில்லை.
You don't have to say it 10 times.
10 முறை சொல்ல தேவையில்லை.
You don't have to shout.
கத்தவும் தேவையில்லை.
The devil's got good hearing.
பிசாசுக்கு நன்றாக காது கேட்கும்.
And if he doesn't go out when you tell him to go.
போக சொன்னபொழுது அவன் போகவில்லை என்றால்
there's no use shouting and screaming and pulling their hair and all that.
அவன் முடியை பிடித்து இழுக்கவும் சத்தம் போடவும் கத்தவும் தேவையில்லை.
It's because something's wrong with you.
உங்களிடத்தில் ஏதோ தவறு இருக்கு.
You need to go and pray and fast.
நீங்கள் போய் உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு.
And come back with faith in the authority of Jesus.
விசுவாசத்தோடும் இயேசுக்கு இருந்த அதிகாரத்தோடும் கூட திரும்ப வாருங்க.
And then that demon will listen to you.
அப்பொழுது உங்களுக்கு அந்த பிசாசு உங்களுக்கு செவி கொடுக்கும்.
And then we read here.
இங்கே மீண்டும் கீழே வாசிக்கிறோம்.
After they could not cast out this demon.
அவர்கள் அந்த பிசாசை விரட்ட முடியாத இருந்தபொழுது
they come across another person. Who's casting out demons in verse 49.
49th vasanathile innoruvan pisasu viratagiradhai paarkkirargal.
You know how a man is when somebody else can do what you can't do, you get jealous.
Ungalku seiyam mudiyatha kaaryathai vera oruvar seidhal ungalku udane poramai vandhuvidum.
So they try to stop him.
Agave avai thaduthu nirutha paarthaar.
Don't cast out demons.
Hey pisasugalai viratta vendam.
And John came to Jesus in verse 49 and said we saw somebody casting out demons, we stopped him because he's not following with us and preaching disciples.
யோவான் இயேசுவினிடத்தில் வந்து 49th வசனத்தில் வாசிக்கிறோம் ஐயரே ஒருவன் நம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாம் கண்டு அவன் எங்களுடனே கூட நம்மை பின்பற்றாதவனானபடினால் அவனை தடுத்தோம் என்றார்.
He's not preaching discipleship like us.
நம்மை போல சீஷத்துவத்தை அவன் பிரசங்கிக்கவில்லை.
He's just casting out demons.
அவன் பிசாசுகளை மட்டுமே விரட்டிக் கொண்டிருக்கிறான்.
Jesus said, listen, what a word for today's Christian workers.
இன்றைய கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு என்ன வார்த்தை பாருங்கள்.
Somebody is doing a ministry different from yours.
உங்களை காட்டிலும் வித்தியாசமான ஊழியத்தை வேறு ஒருவன் செய்கிறாரா?
Don't stop him.
தடுக்க வேண்டாம்.
He's not against us.
அவன் நமக்கு விரோதியா இல்லை.
He's for us.
அவன் நம் பக்கத்தில்
இருக்கிறார். That may not be your ministry.
இது உங்களுடைய ஊழியமா இருக்கலாம்.
Join him.
நீங்கள் போய் சேர வேண்டாம்.
And don't criticize him.
அதே சமயத்தில் குறையும் சொல்ல வேண்டாம். தனியாய் விட்டு விடுங்கள்.
Of course, if he's dishonoring the name of the Lord.
தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிறவனாக இருந்தால்.
I mean, if this person was making money through his ministry.
இந்த நபர் தன்னுடைய ஊழியத்தினால் பணம் சம்பாதிக்கிறவனாக இருந்தால்.
Then he needs to be rebuked for that, not for his ministry.
ஆகவே அந்த பணம் சம்பாதிக்கிற காரியத்தினால் அவன் கடிந்து கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. ஊழியத்தினால் அல்ல.
Not everyone who says they are serving the Lord is serving the Lord.
ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிற எல்லாரும் ஊழியம் செய்வதில்லை தேவனுக்கு.
So, if a man is doing a ministry and he's doing it with a good motive, but completely different ministry from yours.
ஒரு மனிதன் நல்ல நோக்கத்தோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் உங்கள் ஊழியத்தை காட்ட முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஊழியமாக இருந்தார்.
And he's not doing it for money.
அதை பணத்துக்காக அவன் செய்யாமல்
இருந்தார். He's doing it sincerely for the Lord.
அவன் தேவனுக்காக உண்மையாக செய்கிறவனாக இருந்தார்.
Totally different ministry from
ஆனால் முற்றிலும் உங்களை காட்ட வித்தியாசமான ஒரு ஊழியம்.
Maybe all he's doing is casting out demons.
அவன் செய்கிறதெல்லாம் பிசாசு விரட்டிக் கொண்டே இருக்கிறான்.
He's not doing it for money.
அவன் பணத்துக்காக
செய்யவில்லை. He's not doing it for honor.
கணத்துக்காக
செய்யவில்லை. He's doing it only to glorify the Lord and help people.
தேவனுடைய நாம மகிமைக்காகவும் ஜனங்களுக்கு உதவி செய்யும் முடியாகவும் செய்கிறான்.
He's not doing it to send reports to America.
அமெரிக்காவுக்கு அறிக்கைகளை அனுப்புவதற்காக செய்யவில்லை.
You know what the Lord says?
ஆண்டவரே சொல்கிறார்
Don't stop him.
அவனை தடுக்க வேண்டாம்.
He's not against you.
அவன் உங்களுக்கு விரோதமா இல்லை.
Don't join him.
அவனை சேர வேண்டாம்.
You preach discipleship.
நீங்கள் சீஷத்துவத்தை பிரசங்கியுங்கள். அவன் அந்த ஊழியத்தை செய்யட்டும்.
But that doesn't apply to a whole lot of people who are dishonoring the Lord by the way they say they are serving the Lord.
தாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்கிற விதத்திலே தேவனுடைய நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறவர்களுக்கு இந்த காரியம் பொருந்தாது.
Then they went to Samaria verse 52.
52வது வசனத்திலே சமாரியாவுக்கு போகிறார்கள்.
Now one year earlier
ஒரு வருஷத்துக்கு முன்பு
there was a big revival in Samaria.
சமாரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல்.
This woman in John 4 had gone out and preached and so many people were converted.
யோவான் 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த ஸ்திரியானவள் போய் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் மனம் திரும்புகிறார்கள்.
And there was a revival there.
அங்க ஒரு எழுப்புதல் நடைபெற்றது.
That disturbed some of the leaders of the Samaritan denomination.
இந்த எழுப்புதலானது சமாரிய ஸ்தாபனங்களில் உள்ள தலைவர்களுக்கு தொந்தரவு செய்து கொடுத்தது.
They discovered Jesus was the one who brought that revival.
இந்த எழுப்புதலை கொண்டு வந்தவர் இயேசுதான் என்பதை அவர்கள்
கண்டுபிடிக்கிறார்கள். So now when Jesus comes,
அவர் இப்பொழுது இயேசு போகும்பொழுது
they did not receive him verse 53.
53வது வசனத்திலே பார்க்கிறோம் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
You know that happens sometimes.
சில சமயங்களில் இப்படி நடக்கிறது.
When you go somewhere and preach and there's a revival,
நீங்கள் ஒரு முறை ஒரு ஊருக்கு போகிறீர்கள் அங்கே ஒரு எழுப்புதல் நடைபெறுகிறது.
The people in that established tradition don't want anything to be shaken.
அங்கே ஏற்கனவே பாரம்பரியத்தில் ஊறி போனவர்கள் அது அசைக்கப்பட
They don't want their wretched unscriptural traditions to be broken.
தங்களுடைய துன்மார்க்கமான மனுஷிக பாரம்பரியம் உடைக்கப்பட விரும்புவதில்லை.
So they'll stop. this man coming there again and bringing another revival.
ஆகவே இந்த மனிதர் வந்து இன்னொரு எழுப்புதல் உண்டாக்கி விடுவார் என்று பயந்து தடுக்கிறார்.
Because they are not interested in people becoming holy.
ஜனங்கள் பரிசுத்தமாகிற காரியத்தில் அவர்கள் விருப்பம்
இல்லை. They are interested in preserving their own group.
தங்களுடைய குழு எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள்.
So when John and James saw this, they said, Lord, let's call down fire from heaven like Elijah did.
ஆண்டவரே, எலியாவின் காலத்தில் செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்க முடியாது, கட்டிடுவோம், எரித்து விடுவோம், அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள்.
And Jesus rebuked them.
இயேசு அவர்களை பார்த்து அதட்டினார்.
What are you talking?
நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்?
You think I've come here to destroy people who don't accept me?
என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிக்க முடியாது நான் வந்திருக்கிறேனா?
I've come to save people's lives.
நான் அவர்களை ரட்சிக்கவே வந்தேன் என்று
சொன்னார். Do you ever call down a curse on people who hate you or disagree with you?
உங்களை ஒத்துக்கொள்ளாதவர்கள் அல்லது உங்களை வெறுக்கிறவர்கள் மீது சாபம் ஊற முடியா கேட்டிருக்கிறீர்களா?
They may have done a terrible wrong.
அவர்கள் பரிதாபமான தவறு
செய்திருக்கலாம். Imagine rejecting Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவே தள்ளி விடுகிற
காரியத்தை நீ பாருங்கள். But even there Jesus said no, don't curse them.
அங்கேயும் கூட அவர்களை சபிக்க வேண்டாம் என்று இயேசு கேட்டுக்கொள்கிறார்.
Save them if possible.
முடிந்தால் அவர்களை ரட்சியுங்கள்
என்று. They don't want to be saved.
அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை என்றால் அவர்களை விட்டு விடுங்கள்.
Don't destroy them.
அவர்களை அழிக்க வேண்டாம்.
What a lesson for us to learn.
நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன ஒரு நல்ல
walk in humility before the Lord.
தேவனுக்கு முன்பாக தாழ்மையில் நடக்கிறது.
Never to take revenge.
ஒரு காலம் பழிவாங்காதிருப்பது.
God himself will deal with them.
தேவனே அவர்களோடு இடைப்படட்டும்.
In verses 57 to 62 we read of three people who wanted to follow the Lord but who were not willing to pay the price.
57 ஆம் வசனத்திலிருந்து 62 ஆம் வசனம் வரை விலைக்கிரையும் செலுத்தவும் கூடாது அதே சமயத்தில் இயேசுவையும் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினவர்களை குறித்து வாசிக்கும்.
In chapter 10 we read about 70 people whom Jesus sent out.
10 ஆம் வசன அதிகாரத்திலே இயேசு அனுப்பின 70 பேரை நாம் பார்க்கிறோம்.
He had his 12 with whom he was closely working.
12 பேரோடு கூட நெருக்கமாக அவர் பணி செய்தார்.
Because he was preparing them for their future ministry of building the church.
எதிர்காலத்தில் வரக்கூடியதான சபையை கட்டுகிற ஊழியத்திற்காக அவர்களை ஆயத்தம் பண்ணி
கொண்டார். 70 others whom he sent out 2 by 2.
ஆனால் 70 பேர் இன்னும் இருந்தார்கள், அவர்களை 2-2 பேராக அனுப்பினார்.
And because he said the harvest is plentiful, verse 2, and we need a lot of laborers.
இரண்டாம் வசனத்தில் அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொன்னார்.
And he gave them a simple principle which I want you to notice.
நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டை இங்கே இயேசு சொல்கிறார்.
He says when you go to some city,
ஒரு ஊருக்கு போகும்பொழுது,
you must, when you enter a house,
ஒரு வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கும்
போது, first thing you must say is,
நீங்கள் சொல்ல வேண்டிய முதலாவது காரியம்,
ஐந்தாவது வசனம், there be peace in this house.
இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக.
It's not a formality.
அது ஒரு முறையாக சொல்லுகிற காரியம்
இல்லை. I'm not saying that if you go into anybody's house you start with that sentence.
அது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல தேவையில்லை.
That can become a ritual after some time.
அது கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு சடங்காக மாறிவிட வாய்ப்பு
உண்டு. But your spirit must be that.
ஆனால் உங்களுடைய ஆவி அப்படி இருக்க வேண்டும்.
You have come in peace.
நீங்கள் சமாதானத்தோடு வந்திருக்கிறீர்கள்.
And you brought the spirit of peace with you.
நீங்கள் அந்த சமாதானத்தின் ஆவியை உங்களோடு கொண்டு
வந்திருக்கிறீர்கள். You haven't come there to fight or quarrel or argue.
நீங்கள் அங்கே வாக்குவாதம் பண்ணவோ சண்டை போடவோ வரவில்லை.
And if the man who is in that house is a man of peace,
அங்கே இருக்கக்கூடிய மனுஷன் சமாதானத்துக்கு பாத்திரமான ஒரு மனுஷனாக இருந்தால்,
your peace will rest on him.
நீங்கள் சொன்ன சமாதானம் அங்கே தங்கி,
otherwise it won't rest there, it'll come back to you.
அந்த சமாதானம் அங்கே தங்கி இருக்காது, மீண்டும் அவங்களிடத்தில் வந்துவிடும்.
And you must stay in that house, he said, and don't go out to other houses.
நீங்கள் அந்த வீட்டிலே தானே தங்கி இருக்க வேண்டும், மற்ற வீடுகளுக்கு போக வேண்டாம்.
Why?
ஏன்?
Because there are very few houses where there is peace.
சமாதானம் காணப்படுகிற வீடுகள் மிகவும் சொற்பமாக இருக்கிறது.
Jesus knew that.
இயேசுக்கும் அது தெரியும்.
So he says, remain in that house.
அந்த வீட்டிலே தங்கிருங்கள் என்று.
And he says, if someone doesn't accept you,
உங்களை யாராவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால்,
just wipe the dust off your feet and leave that place.
உங்கள் பாதங்களில் உள்ள தூசியை உதிரை தள்ளிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள்.
These 70 went out and came back.
இந்த 70 பேரும் போய் விட்டு திரும்பி வந்தார்கள்.
And said, Lord, this is amazing.
ஆண்டவரே, வியப்பாக இருக்கிறது.
Verse 17, even the demons are afraid of us. They listen to subject to us in your name.
உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள்.
And Jesus said, I saw Satan fall like lightning from heaven.
சாத்தான் மின்னலே போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொன்னார்.
And I give you authority over all the power of the enemy, verse 19.
19 ஆம் வசனத்திலே சத்துருவின் மீது எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
Nothing shall injure you.
உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டார்.
What a word.
என்ன அருமையான வார்த்தை.
Nothing can hurt you.
ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார்.
Because I've given you authority.
நான் உங்களுக்கு அதிகாரத்தை
கொடுத்தேன். The enemy has got power.
சத்ருவுக்கு மேல் வல்லமை கொடுத்து.
Which is greater, authority or power?
அதிகாரம் மேன்மையானதா, வல்லமை மேன்மையானதா?
Let me give you an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
There is a huge truck with a lot of power in it driving down the road at 60 kilometers an hour.
60 கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு பெரிய லாரி நிறைய சுமை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது.
Even if 20 people stand in front of it they'll get run over. Even if 100 people stand in front of it.
20 பேர் அல்லது 100 பேர் நின்றாலே அந்த லாரி அவளை எல்லாம் ஏற்றி சாகடித்து விடும்.
But one man,
ஆனால் ஒரு மனிதன்
stands in the middle of the road,
நடு ரோட்ல நிற்கிறான்.
Policeman,
ஒரு போலீஸ்காரன்.
He's a small man,
அவன் ஒரு சிறு மனிதன்.
He just lifts up his hand,
அவன் தன் கையை நீட்டுகிறான்.
And this massive truck stops.
இந்த பெரிய லாரி உடனே நிற்கிறது.
Who's got more power, that policeman or the truck?
போலீஸுக்கு அதிக வல்லமை இருக்கிறதா அல்லது இந்த லாரிக்கு வல்லமை இருக்கிறதா? லாரிக்கு தான் வல்லமை.
What is the policeman got?
போலீஸ்காரனுக்கு என்ன இருக்கிறது?
Authority,
அதிகாரம்.
the whole authority of the government is behind.
அவனுடைய அரசாங்கத்தின் முழு அதிகாரமும் இவனுக்கு பின்னாக இருக்கு.
If that lorry doesn't stop, the driver is in trouble.
அந்த லாரி நிறுத்தப்படாவிட்டால் அந்த டிரைவருக்கு பிரச்சனை ஏற்படும்.
The driver knows that.
டிரைவருக்கு அது தெரியும்.
So that's the difference between authority and power.
ஆகவே வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் இதுதான் வித்தியாசம்.
We can stop the devil in Jesus' name. Just like that policeman.
அந்த போலீஸ்காரரை போலவே நாம் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு நிறுத்த முடியும்.
100 trucks will stop when the policeman lifts up his hand.
ஒரு போலீஸ்கார் கையை தூக்கும் பொழுது 100 லாரிகளும் நிற்கத்தான் செய்ய வேண்டும்.
1000 demons will flee in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே 1000 பிசாசுகள் ஓடும்.
Nothing can hurt us.
எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது.
In chapter 10 verse 38 to 42 we read a beautiful story of Martha and Mary.
10th adhigaram 38 la irundhu 42 varai Marthaal Mariyal udaiya arumiyana kadhaiya vaasikkirom.
Of one who was very active in doing something for the Lord, work.
ஆண்டவருக்காக பணி செய்கிற காரியத்தில் மிகவுமாய்
ஈடுபட்டிருந்த
வார்த்தையை
கவனித்துக்
கவனிப்பது மிக முக்கியம் என்று சொன்னார்.
Before that,
அதற்கு முன்பு
we read the story of the Good Samaritan.
நல்ல சமாரியன் கதையை குறித்து வாசிக்கிறோம்.
And there where Jesus is trying to explain who our neighbor is.
அங்க நமக்கு பிறன் யார் என்பதை விளக்குகிறார்.
Now the important thing to notice here is,
இங்க நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம்,
this is not like any man you see on the street lying down on the road fallen down.
நீங்கள் ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு மனிதன் கீழே விழுந்த மனிதனை போல,
of course we must help anybody we can.
நம்மால் முடிந்தவரை யாருக்கு வேண்டுமானால் உதவி செய்ய தான் வேண்டும்.
But such a need in a country like India, it's impossible to help everybody.
ஆனால் இந்திய தேசத்தில் எவ்வளவு தேவை இருக்கிறது, எல்லாருக்கும் உதவி செய்வது கூடாத காரியமா
இருக்கு. This was different.
ஆனால் இது வித்தியாசமா இருக்கு.
The man lying on the road was a brother of this Levite and this priest.
இந்த லேவியனுக்கும் ஆசாரியனுக்கும் சகோதரன் தான் அங்கே அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறான்.
It was not a stranger.
அவன் ஒரு அந்நியன் கிடையாது.
It was a brother.
அவன் ஒரு சகோதரன்.
Why do I say that?
ஏன் நான் அதை சொல்கிறேன்?
Because in Israel, everybody was a child of Abraham.
இஸ்ரவேலில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு குமாரர்கள்.
Therefore, they were all brothers.
ஆகவே அவர்கள் எல்லாரும் சகோதரர்களாக
இருந்தார்கள். Israel was like a church.
இஸ்ரவேல் என்பது ஒரு சபையே போல.
So to understand the story properly,
ஆகவே இந்த கதையை ஒழுங்காக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
It's like seeing your brother in your church on the roadside.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் ரோட்ல கிடக்கிறது பார்ப்பது போல.
And you just pass by and go.
நீங்களோ அவனை கடந்து போகிறீர்கள்.
That's the point of the story.
இதுதான் இந்த கதையினுடைய காரியம்.
Not some unknown person lying there.
இது தெரியாத ஒரு மனிதன் அங்கே படுத்து கிடக்கவில்லை.
And that's why you see the good Samaritan did something for him.
இங்கே தான் அந்த நல்ல சமாரியன் அவனுக்காக ஒன்றை செய்தான்.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
that's what it means to love your neighbor.
இதுதான் உன்னுடைய பிறனை நேசிப்பதற்கு அடையாளம்.
And then in chapter 11 Jesus spoke about prayer.
11th அதிகாரத்தில் இயேசு ஜெபத்தை குறித்து பேசினார்.
And when they asked him to teach them how to pray,
ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டபொழுது,
he not only taught them the Lord's prayer,
ஆண்டவருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல,
he told them how to pray,
எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி
கொடுத்தார். He said you must keep on asking like a friend who needs some food for his visitor at midnight.
ஒரு நண்பன் தன்னை பார்க்க வந்த பார்வையாளர்களுக்கு சாப்பாடு தேவைப்படுகிறது.
He goes to his neighbor's house and keeps on knocking.
அவர் பக்கத்து வீட்டுக்காரரை போய் தட்டிக் கொண்டே இருக்கிறான்.
And he said, give me some food.
எனக்கு சற்று ஆகாரம்
கொடுங்க. Give me some food.
ஆகாரம் கொடுங்க.
The man doesn't wake up.
அவன் எழுந்திருக்கவில்லை.
Well, he keeps on knocking.
அவன் தட்டிக் கொண்டே இருக்கிறான்.
I'm not going to give up. You got to give me some food.
எனக்கு கண்டிப்பாக சாப்பாடு வேண்டும்.
And the finally the person gives it.
கடைசியாக அந்த சாப்பாடு அவனுக்கு
கொடுக்கப்படுகிறது. And Jesus said, if you ask like this,
இது போல நீங்கள் கேட்டால்,
verse 9,
9th வசனம்,
you'll always get.
நீங்கள் எப்படி பெற்றுக்
கொள்ள, not like this the door will always be open.
இது போல நீங்க தட்டிக் கொண்டிருந்தால் கதவு திறக்கப்படும்.
Oh how much we have missed by not asking like this.
நாம் இப்படி கேட்காமல் எவ்வளவு காரியங்களை தவற விட்டுறோம்.
We have knocked and then given up.
நாம் தட்டி விட்டு விட்டு விட்டோம்.
We asked and we didn't get, we gave up.
நாம் கேட்டோம், பெற்றுக் கொள்ளவில்லை, விட்டு விட்டோம்.
What is the question here?
இங்க என்ன கேள்வி?
Verse 1, Lord teach us to pray.
ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும்.
This is how to pray.
இப்படி தான் நாம் ஜெபிக்க வேண்டும்.
Knock, ask, keep on asking, keep on knocking.
நீங்கள் தட்டிக் கொண்டே இருங்கள், கேட்டுக் கொண்டே இருங்கள்.
Have you asked for the fullness of the Holy Spirit?
பரிசுத்தாவின் நிறைவேற்றுங்கள் கேட்கலா? தொடர்ந்து
கேட்டுக்கொண்டே இருங்க. Jesus said at the end.
இயேசு முடிவிலே சொன்னார்.
You know what you need to ask for?
நீங்கள் எதை கேட்கவேண்டும் தெரியுமா?
The story is, this parable is a picture of.
இந்த ஓமை எதற்கு ஒப்பாக இருக்கிறது தெரியுமா?
Verse 13.
13th வசனம்.
Ask your father for the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய தகப்பனிடத்தில் கேளுங்கள்.
That's the point of the whole thing.
இந்த முழு காரியத்திலேயும் இதுதான் குறிப்பு.
When the disciples said teach us to pray.
ஆகவே ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீஷர்கள் கேட்டபோது,
Jesus was saying.
இயேசு சொன்னார்,
Do you know what you need to pray for?
நீங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியுமா?
Pray for the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்க வேண்டும்.
To whom should you pray?
யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்?
Verse 13, to your heavenly father.
உங்கள் பரம பிதாவினிடத்தில் ஜெபிக்க
வேண்டும். God is already your father.
ஏற்கனவே தேவன் உங்கள் தகப்பனாக
இருக்கிறார். Because you are born again.
ஏனென்றால் நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள்.
And you still need to ask him for the Holy Spirit.
இன்னுமாய் பரிசுத்த ஆவியானவருக்காக கேட்க வேண்டும்.
Some people have a theological argument there.
இங்கே சிலருக்கு வேத சம்பந்தமாய் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது.
If I am unconverted then I can ask for the Holy Spirit.
நான் மனம் திரும்பாமல் இருந்தால் நான் பரிசுத்த ஆவியானவரை கேட்கலாம்.
Then Jesus would have said ask God for the Holy Spirit.
அப்படியானால் தேவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள் என்று
சொல்லியிருப்பார். He said ask your heavenly father.
இல்லை, பரம பிதாவினிடத்திலே கேளுங்கள்
என்று சொல்லியிருப்பார். Are you a child of God?
நீங்கள் தேவனுடைய பிள்ளையா?
Yes, your heavenly Father.
உங்களுடைய பரமபிதாவினிடத்தில் கேளுங்கள்.
Then you need to ask for the Holy Spirit.
அப்படியே பரிசுத்த ஆவியானவரை அவரிடத்தில்
கேட்க வேண்டும். And it's because you don't ask for him.
நீங்கள் கேட்காத இருக்கிறபடி.
You don't ask for that power.
நீங்கள் இந்த வல்லமை கேட்காதபடி.
When people come to you in need, you have nothing to give them.
தேவை உள்ள மக்கள் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை.
You don't have an anointing to give the word to people.
அவங்களுக்கு வார்த்தையை கொடுக்க முடியாத ஒரு அபிஷேகம் இல்லை.
You don't have words to help people because you have not gone to God to give you the power of the Holy Spirit.
அவர் உதவி செய்வதற்கு உங்களுக்கு வார்த்தை இல்லை. ஏனென்று சொன்னால் தேவனிடத்தில் போய் நீங்கள் பரிசுத்தான அபிஷேகத்துக்காக கேட்கவில்லை.
What a lesson.
என்ன வல்லமையான பாடம்.
Jesus prayed for the Holy Spirit.
இயேசுவே பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபித்தார்.
You and I need to do that too.
நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டும். எல்லா நேரங்களிலும்.
Because all the time there are people in need around us.
என்ன எல்லா நேரங்களிலும் நம்மை சுற்றி தேவையில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள்.
May God help us.
தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We've been studying through the Bible in these days.
இந்த நாட்களிலே வேதாகமம் முழுவதையும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
We started in Genesis.
ஆதியாகமத்திலே நாம் ஆரம்பித்தோம்.
And now we have reached the Gospel of Luke.
இப்பொழுது லூக்கா சுவிசேஷத்திற்கு வந்திருக்கிறோம்.
We come to chapter 11.
நாம் 11 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
In Luke chapter 11.
லூக்கா 11 அதிகாரம்.
Jesus spoke a parable.
இயேசு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்தார்.
Which is a warning for us.
அது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது.
He said, when the unclean spirit, verse 24, goes through a man, it passes through waterless places seeking rest and then says, I'll return to the house from which I came.
அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்கிறது.
And when he comes there, he finds the house swept and in order.
அது வரும்பொழுது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு,
so he goes and takes seven other spirits, more evil than itself.
தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வருகிறது.
And they go and live there.
அங்கே குடியிருக்கிறது.
And listen to this, the last state of that man becomes worse than the first.
அந்த மனுஷனுடைய முன்னிலையிலும் அவனுடைய பின்னிலை அதிக கேடுள்ளதா இருக்கிறது.
So what is he trying to say?
ஆகவே அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்?
Let's take the example of some bad habit you have.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை
எடுத்துக்கொள்ளும்.
என்னவா இருந்தாலும் சரி.
Every bad habit has an opposite good habit.
ஒவ்வொரு கெட்ட பழக்கத்திற்கும் எதிராக ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது.
Do you have the habit of having dirty thoughts?
உங்களுக்கு அசுத்தமான எண்ணங்கள் வருகிறதா?
Well, the opposite of that is good thoughts.
அதற்கு எதிர்மாறான ஒன்று நல்ல எண்ணங்கள்.
If you have hateful thoughts, the opposite of that is loving thoughts.
பகைக்கக்கூடிய எண்ணங்கள் உரமையினால் அதற்கு எதிர்மாறாக இருக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய எண்ணங்கள்.
If you have proud thoughts, the opposite of that is humble thoughts.
பெருமையான எண்ணங்கள் இருந்தால் அதற்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய தாழ்மையான எண்ணங்கள்.
Every evil has got its opposite good.
ஒவ்வொரு தீமைக்கும் நேர்மறையாக எதிராக ஒரு நன்மையான காரியம் இருக்கிறது.
Supposing you get rid of one evil thing in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்களானால்
by God's grace.
தேவனுடைய கிருபையினாலே.
And you don't replace that empty place in your heart with something good.
அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய வெறுமையான இடத்தை நன்மையினாலே நிரப்பாவிட்டால்.
For example, you have forgiven somebody.
உதாரணமாக
ஒருவரை evil to you.
உங்களுக்கு தீமை செய்த ஒருவரை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள்.
You hated them for so long.
நீங்கள் எவ்வளவு நாட்களாக அவரை வெறுத்திருக்கிறீர்கள்.
And now you decide, okay, I'll forgive him.
இப்பொழுது நான் மன்னிக்கிறேன் என்று தீர்மானித்துவிட்டீர்கள்.
And you really forgive
him. உண்மையிலேயே மன்னித்து விட்டீர்கள்.
And like people say,
ஜனங்கள் சொல்வது போல,
I don't have anything in my heart against him.
என் உள்ளத்திலே உங்களுக்கு யார் மீதும் என்றும் ஒரு விரோதம் இல்லை என்று.
Have you heard that statement?
அப்படி சொல்வதை கேட்டிருக்கீங்களா?
Oh brother, I don't have anything in my heart against that person.
அந்த நபருக்கு விரோதமா என்னத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார்.
That is the situation here.
அதுதான் இங்கே சொல்லப்பட்ட
சொல்லு. The heart is clean and empty.
அந்த இதயமானது வெறுமையாய் இருக்கிறது.
It's just a matter of time before 8 demons come and spoil that man completely.
8 பிசாசுகள் அங்கே உள்ளே வந்து அந்த மனிதனை கெடுப்பதற்கு அது கொஞ்சம் காலம் தான் தாழ்த்தி போகும்.
To fill your heart with love for that person.
உங்களுடைய உள்ளமானது அந்த நபரின் மீது இருக்கக்கூடிய சிநேகத்தினாலே நிரம்பியிருக்கும்.
It doesn't mean you have to go and visit him.
நீங்கள் அடிக்கடி அவரை போய் சந்திக்க வேண்டும் என்று தேவையில்லை.
Jesus loved all the Pharisees. He didn't keep on visiting their homes.
இயேசு எல்லா பரிசேயர்களையும் நேசித்தார். எல்லாரோட வீடுகளுக்கும் போய் கொண்டிருக்கவில்லை.
It doesn't mean that you have to meet him even.
நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றும் கூட கிடையாது.
Love is an attitude.
அன்பு என்பது ஒரு மனப்பான்மை.
You have an attitude of love towards everybody in the world.
உலகத்தில் எல்லார் மீதும் அன்புள்ள ஒரு மனப்பான்மை கொண்டிருக்க வேண்டும்.
It's not enough to say I've got nothing in my heart against somebody.
இந்த உலகத்தில் யார் மீதும் யாருக்கும் விரோதமாக ஒன்றும் இல்லை என்று சொல்வது போதாது.
That is the empty heart into which 8 demons can come.
10 அசுத்தாவி உள்ளே வரக்கூடியதான ஒரு வெறுமையான ஒரு இதயம் தான் அது.
And then we read in Luke chapter 12.
லூக்கா 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Jesus speaks about the leaven of the Pharisees, which is hypocrisy in verse 1.
அங்கே 1வது வசனத்திலே பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து இயேசு பேசுகிறார்.
There are three types of leavens that Jesus spoke about.
இயேசு பேசின மூன்று விதமான புளித்த மாவு இருக்கிறது.
The leaven of the Pharisees,
பரிசேயருடைய புளித்த மாவு,
which is hypocrisy.
அது மாய்மாலம்.
The leaven of the Sadducees, he spoke in Matthew 16.
மத்தேயு 16வது அதிகாரத்திலே சதுசேயருடைய புளித்த மாவு,
which is the leaven of not believing in the supernatural.
அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை விசுவாசிக்காமல் இருப்பது.
They don't believe in angels, they don't believe in the resurrection.
அவர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசம் இல்லை, தூதர்களை அவர்களுக்கு விசுவாசம் இல்லை.
And the third is the leaven of the Herodians.
மூன்றாவது ஏரோதினுடைய புளித்த மாவு.
It's mentioned in Mark 6.
அது மார்க் 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
These are three types of leavens.
இவைகள் மூன்று விதமான புளித்த மாவு.
The Pharisees had all their doctrines right.
பரிசேயர்களுக்கு தங்கள் உபதேசங்கள் எல்லாம் நேர்த்தியாக
இருந்தது. They were hypocrites.
ஆனாலும் அவர்கள் மாயமானவர்கள்.
They did not live according to what they believed.
தாங்கள் நம்பின காரியங்களின்படி வாழவில்லை.
And that is the condition of many Christians.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களின் நிலைமை இப்படி
தான். Evangelical, fundamental in doctrine.
சுவிசேஷக குழுவினரத்திலேயும் சரி.
But
பல குழுக்களிலும் விதமான தவறான கருத்து இருக்கு.
But hypocrites in their life.
ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையிலே மாயமானவர்கள்.
Their doctrines are all right. The second group of Christians are like the Sadducees.
இரண்டாவது கூட்ட விசுவாசிகள் சதுசேயர்களைப் போல.
They don't believe God does any miracles.
தேவன் அற்புதங்களை செய்ய மாட்டார் என்று
நம்புகிறார். God doesn't answer any prayers.
இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார்.
We've just got to somehow survive. Nothing supernatural happens.
நாமாகத்தான் வாழ வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் நடக்காது என்று சொல்கிறார்.
We have to live just like all other human beings.
மற்ற எல்லா மனிதர்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்று
சொல்கிறார். They don't believe all the doctrines in scripture.
வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா உபதேசங்களும் நம்புவதில்லை.
The third group of Christians.
மூன்றாவது கூட்ட கிறிஸ்தவர்கள்.
I like are the Herodians, followers of Herod.
ஏரோதை பின்பற்றுகிற மற்ற ஏரோதியர்களைப் போல இருக்கிறார்.
Who can enjoy, like I said, John the Baptist and enjoy the sexual dance of Salome also.
நான் சொன்னது போல அவர் யோவான் ஸ்நானகனுடைய நல்ல வார்த்தைகளை கேட்பதிலே சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறான். அதே சமயத்திலே ஆபாசமான நடனம் சலோமியினுடைய நடனத்தை கண்டு களிக்கிறவர்களாயும் இருக்கிறார்.
Worldly Christians.
உலக பிரகாரமான
கிறிஸ்தவர்கள். Go to the church and watch filthy movies at the same time.
சபைக்கும் போவார்கள், அதே சமயத்தில் அசுத்தமான படங்களையும் பார்ப்பார்.
Now you would think the worldly Christians are the worst.
உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் தான் மோசமானவர்கள் என்று நீங்கள்
நினைக்கலாம். And these people who don't believe in miracles are second worst.
இரண்டாவது மோசமானவர்கள் அற்புதங்களிலே நம்பிக்கை இல்லாதவர்கள்.
And the Pharisees are the best of the three.
இந்த மூன்று கூட்டங்களிலுமே பரிசேயர்கள் தான் நல்லவர்கள் என்று
நினைக்கலாம். But it wasn't like that.
ஆனாலும் அது அப்படி இல்லை.
Jesus' greatest enemies were the Pharisees, not the Sadducees or the Herodians.
இயேசுவின் மிகப்பெரிய விரோதிகள் பரிசேயர்கள் தான், சதுசேயர்களோ ஏரோதர்களோ அல்ல.
So if you stand up for God today like Jesus did.
ஆகவே இன்றைக்கு இயேசு நின்றது போல தேவனுக்காக நிற்கும் பொழுது,
who do you think will oppose you?
உங்களை எதிர்ப்பவர்கள் யார் என்று
நினைக்கிறீர்கள்? Not the worldly Christians.
உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள்.
They'll probably leave you alone. Not the liberal Christians who got wrong doctrine.
தவறான உபதேசங்களை வைத்திருக்க கூடியதான விடுதலை உள்ள கிறிஸ்தவர்களை போல
அல்ல. They leave you alone too.
அவர்களும் உங்களை தனியே விட்டு விடுவார்கள்.
The people who will oppose you are the people who are evangelical in their doctrine.
உங்களை எதிர்க்க போகிறவர்கள் தங்களுடைய உபதேசத்தை சுவிசேஷ உபதேசம் வைத்திருக்கிறவர்கள் தான் உங்களை எதிர்க்க போகிறார்கள்.
I found that myself.
நானே இதை பார்த்திருக்கிறேன்.
People who oppose me the most are the people whose doctrines are all correct.
என்னை அதிகமாக எதிர்க்கிறவர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதை பார்த்திருக்கிறேன்.
Why? Because their hypocrisy is exposed.
அவருடைய மாயமானது வெளியரங்கமாக்கப்படுகிறது.
Their love of money is exposed.
அவருடைய பண ஆசையானது வெளியரங்கமாக்கப்படுகிறது.
Their love of honor is exposed.
கணத்தை நேசிக்கிறவர்களை அது வெளியரங்கமாக்கப்படுகிறது.
That's exactly why they hated Jesus.
அது இதே காரணத்தை மூலமாக இயேசுவையும் அவர்கள் வெறுத்தார்கள்.
So, ஆகவே these are the three leavens.
இந்த மூன்று புளித்த மாவுகளை குறித்து நாம்
வாசிப்போம். And then we read, while Jesus was speaking this fantastic message about standing as a witness for him before rulers and authorities who persecute the disciples,
தம்முடைய சீஷர்களை உபத்திரவப்படுத்தின அதிகாரிகள் தலைவர்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்கிற காரியத்தை
குறித்து சொல்கிறார்.
11-12 வசனங்கள்
says the Holy Spirit will tell you that moment what you should say.
அந்த நேரத்திலே நீங்கள் என்ன பேச வேண்டும் அதை ஆவியானவர் உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்கிறார்.
Someone raises his hand in the crowd and says, Master, I got a question.
அங்கே ஒருவன் ஜனக்கூட்டத்தில் கையை தூக்கி, எஜமானனே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்று
சொல்கிறார். You would think it's a question about how to witness for the Lord in a time of persecution.
உபத்திரவத்தின் நாட்களிலே ஆண்டவருக்காக எப்படி நிற்பது என்பதை பொறுத்த ஒரு கேள்வி என்று நீங்கள் என்னலாம்.
But what is his question?
அவனுடைய கேள்வி என்ன தெரியுமா?
He says, my brother is not dividing the property with me after my father died.
எங்க தகப்பனார் மரித்து விட்டார், இந்த சகோதரன் என்னோடு கூட சொத்தை சரியாக பங்கிடவில்லை.
He is listening to this fantastic spiritual message and he is thinking of how to get Jesus to influence his brother to get his money.
அவர் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே எப்படி இயேசுவை கூப்பிட்டு என்னுடைய சொத்தை பங்கிடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான்.
Now what's wrong in getting your share of the money after your father died?
உங்களுடைய தகப்பனார் மரித்த பிறகு உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைப்பதிலே என்ன தவறு இருக்கு?
He wasn't telling Jesus to that he wanted more than 50%.
50% அதிகமாக எனக்கு சொத்து வேண்டும் என்று அவன் இயேசுவிடத்தில் கேட்கவில்லை.
He was asking for what was right.
எது நேர்மையானதோ அதை தான் கேட்கிறான்.
And Jesus said, I'm not a judge for these things.
இவைகளுக்கு நான் நியாயாதிபதி இல்லை என்று
சொல்றார். I didn't come here to do these things.
இவைகளெல்லாம் செய்வதற்கு நான் வரவில்லை
என்று சொன்னார். That man should have gone to Moses and his followers.
அவன் மோசேயினிடத்திலும் அவனை பின்பற்றுவதற்கு போய் கேட்டிருந்திருக்க வேண்டும்.
The mistake he made was he came to Jesus.
அவன் செய்த தவறு என்னவென்றால் அவன் இயேசுவிடத்தில் வந்தான்.
You can't go to Jesus and even ask for a simple thing like tell my brother to divide the property with me.
என்னுடைய சகோதரனிடத்திலே என்னோடு கூட சொத்தை பங்கிட சொல்லுங்கள் என்று கூட ஆண்டவரிடத்தில் கேட்க முடியாது.
You can go to some earthly judge for that.
அதற்காக பூமிக்குரிய நியாயாதிபதி.
But you go to Jesus and pray about this.
நீங்க இயேசுவிடத்தில் போய் ஜெபித்தால்
he'll say the same thing.
அதே காரியத்தை தான் சொல்வார்.
Don't ask me for all that.
இவையெல்லாம் என்னிடம் கேட்க வேண்டாம்.
I'm teaching you how to be prepared for heaven, to have riches in heaven.
பரலோகத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்ப்பது எப்படி, பரலோகத்துக்கு போவதற்கு எப்படி ஆயத்தமாவது என்பதை குறித்து தான் நான்
பேசுகிறேன். Not how to get more property on earth.
பூமியில் அதிக சொத்து சேர்ப்பதற்கு எப்படி என்று
நான் சொல்கிறேன். Give up that property.
வேண்டுமானால் அதை விட்டுவிடு.
So a lot of people,
அநேக ஜனங்கள்
may go to court fighting for property. They say, Lord, please help us.
அவர்கள் கோர்ட்டுக்கு போகிறார்கள், சொத்துக்காக சண்டை போடுகிறார்கள், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீர்களா?
ஆண்டவர்
உதவி செய்வார்கள். அவர்
சொன்னார், beware of covetousness.
பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிரு.
Now was this man covetous when he was asking for his legitimate share of property?
தனக்கு கிடைக்க வேண்டிய நேர்மையான காரியம் கிடைப்பதற்காக எண்ணினானே இவன் பொருளாசை உள்ளவனா?
Yes. When you don't have faith that God will give you whatever you supposed to get.
எனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தேவன் எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் இல்லாவிட்டால்,
you think God could not have made that brother share his property with him?
தன்னுடைய சகோதரன் இவனுக்கு சொத்தை கொடுக்காமல் தேவன் அப்படியே விட்டுருப்பார் என்று எண்ணுகிறீர்களா?
God could have taken away that brother's life, he would have got the whole property.
அவனுடைய வாழ்க்கை ஜீவனை எடுத்துக்கொண்டால் முழு சொத்தும் இவனுக்கு வந்து சேரும்.
God can do anything.
தேவனால் எதையும் செய்ய முடியும்.
So trust God to give you whatever is right for you.
ஆகவே உங்களுக்கு நேர்மையாய் வந்து சேரக்கூடிய காரியங்களுக்காக தேவனிடத்தில் நம்பிக்கை வையுங்கள்.
If you don't get it,
உங்களுக்கு கிடைக்காவிட்டால்,
just praise the Lord.
ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள்.
So then he told the story of a rich man who kept on increasing his barn, size of his barn.
தன்னுடைய தானிய களஞ்சியத்தை பெரிதாக்கி கொண்டே போன ஒரு ஐஸ்வரனை குறித்து சொல்கிறார்.
And the Lord said to him, you're a fool, you'll die tonight, what will happen?
இந்த இரவிலே நீ மரித்து விட்டால் உனக்கு என்ன நடக்கும் என்று ஆண்டவர் கேட்கிறார்.
So Jesus said to the man, verse 21, who's
21 வசனம்,
not rich towards God.
தேவனிடத்தில் ஐஸ்வரியவானாய் இராமல்.
That's a beautiful expression.
இது அருமையான ஒரு பதம்.
Are you rich towards God?
நீங்கள் தேவனிடத்திலே ஐஸ்வரியவான்களாய் இருக்கிறீர்களா?
Or are you rich only towards yourself?
அல்லது நீங்கள் உங்கள் பக்கமே ஐஸ்வரியவான்களாய் இருக்கிறீர்களா?
Are you rich towards God?
தேவன் பக்கத்திலே நீங்கள் ஐஸ்வரங்களா?
I don't mean giving money to God.
தேவனுக்கு பணத்தை கொடுப்பதை
குறித்து பேசவில்லை. I don't think God wants your money first.
தேவனுக்கு முதலாவது உங்கள் பணம் தேவை.
He wants your life and your time.
உங்களுடைய வாழ்வும் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய நேரமும் தான்
ஆண்டவர் தேவை. How much of your life have you given to God?
உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தேவனுக்கு
கொடுத்திருக்கிறீர்கள்? How much of your time, your ambitions, your plans?
உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய அபிலாஷையை, உங்களுடைய லட்சியங்களை தேவனுக்கு கொடுத்திருக்கிறீர்களா?
And Jesus said, verse 34,
where
your treasure is,
அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது.
Now we find another statement that Jesus made here in verse 51.
51-ஆம் வசனத்திலே இயேசு இன்னொரு வாசகத்தை சொல்கிறார்.
This is repeated in other gospels too.
இது மற்ற சுவிசேஷங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது.
Well, we call him the Prince of Peace.
அவரை சமாதானத்தின் அதிபதி என்று அழைக்கிறோம்.
But he says here,
ஆனால் இங்கே சொல்கிறார்,
do you think I came to give peace on this earth?
பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா?
You'd say yes, Lord.
ஆம் ஆண்டவரே என்று
சொல்கிறார். No, he said, no.
இல்லை 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 என்று சொல்கிறார்.
I came to bring division.
சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன்
என்று சொல்கிறார். How many Christians have understood this?
எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை விளங்கிக் கொண்டார்கள்?
That Jesus came to bring division.
இயேசு பிரிவினையை உண்டாக்க வந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள்?
Many people think division is from the devil.
பிரிவினை என்றாலே பிசாசனிடத்திலிருந்து வருகிறது என்று அநேகர்
நினைக்கிறார்கள். Please read Luke 12:51.
தயவு செய்து லூக்கா 12:51 வாசித்து பாருங்கள்.
Jesus came to bring division.
இயேசு பிரிவினை உண்டாக்க வந்தார்.
He came to divide people even in a family.
ஒரு குடும்பத்தில் உள்ள மக்களை கூட பிரிக்க முடியா இயேசு வந்தார்.
In a family.
ஒரு குடும்பத்திலே.
Three will be one side, two will be the other side.
மூவர் ஒரு பக்கமும் இருவர் மறுபக்கமும் இருப்பார்.
Father will be against son.
தகப்பன் மகனுக்கு
விரோதமாய். Daughter against mother.
மகள் தாய்க்கு விரோதமாய்.
And like that.
இப்படி பிரிவினை.
In a home.
ஒரு குடும்பத்திலே.
How many millions of homes in the world have become like that after Christ came?
கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு எத்தனை லட்சக்கணக்கான குடும்பங்கள் இப்படி மாறிவிட்டது?
One person is converted.
ஒரு மனிதன் மனம்
திரும்பிவிட்டார்.
அல்லது இருவர் மனம்
திரும்பிவிட்டார்.
மூன்றவர் மனம்
திரும்பவில்லை.
அந்த குடும்பம் பிரிந்திருக்கிறது.
Two people are seeking to go to church to follow the Lord.
இரண்டு பேர் இயேசுவை பின்பற்ற முடியாத சபைக்கு போக பிரயாசப்படுகிறார்கள்.
Three people want to go to the movies.
மூன்று பேர் சினிமாவுக்கு போக விரும்புகிறார்கள்.
They are divided.
அவர்கள் பிரிந்திருக்கிறார்.
Three people want to sit and watch some filthy thing on television. Two people leave the room and go somewhere else.
மூன்று பேர் உட்கார்ந்து ஆபாசமான காரியங்களை டிவியிலே பார்க்க விரும்புகிறார். இருவர் எழுந்து வேறு எங்கேயோ போய் விடுகிறார்.
There is a division in that home.
அந்த குடும்பத்தில் பிரிவினை இருக்கிறது.
The family was perfectly united in sin up till then.
அதுவரை இந்த குடும்பமானது பாவத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தது.
They were joining hands in sin and filth.
பாவத்திலேயும் அசுத்தத்திலேயும் கைகோர்த்து கொண்டிருந்தார்கள்.
Two decided to be clean.
இருவரோ சுத்தமாயிருக்க தீர்மானித்தார்கள்.
To leave the slum.
அந்த சேரியை விட்டுவிட தீர்மானித்தார்கள்.
Live hygienically.
துப்புரவான வாழ்க்கை வாழ தீர்மானித்தார்கள்.
The other three loved the slum.
மற்ற மூன்று பேரோ சேரி பகுதியை நேசித்தார்கள்.
That's a division.
அங்கே ஒரு பிரிவினை.
So remember this.
ஆகவே ஞாபகத்தில்
வைத்துக்கொள்ள. Even in a church it can happen.
ஒரு சபையிலும் கூட இப்படி நடைபெற முடியும்.
Some people think anyone who divides the church is the devil.
சபையை பிரிக்கிற யாரா இருந்தாலும் பிசாசு என்று நினைக்கிறார்.
No, it could be Jesus.
இல்ல இயேசு கூட பிரிக்க முடியும்.
He's calling out people who are wholeheartedly seeking after him.
முழு இருதயமாய் இயேசுவை தேடுகிறவர்களை தேவன் அழைக்கிறார்.
Further,
மீண்டுமாய்
you read in Luke chapter 13 something about accidents.
லூக்கா 13-ஆம் அதிகாரத்திலே விபத்துக்களை குறித்து
நாம் வாசிக்கிறோம். Thing is the Bible has got an answer for everything.
அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் வேதத்திலே பதில் உண்டு.
He said somebody told him about the Galileans whom Pilate killed.
பிலாத்து கொன்ற கலிலேயை குறித்து ஒரு சில இயேசுவிடத்தில் கேட்டார்கள்.
And he says, well, there are evil people who kill people in the world.
ஆம், தீமையானவர்கள் உலகத்திலே மக்களை கொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
It's not that doesn't mean that they were the biggest sinners in Galilee.
ஆகவே கொல்லப்பட்டால் தான் கலிலேயாவே மிகப்பெரிய பாவிகள் என்று பொருள் அல்ல.
Oh, he said, you know that other day when some tower fell in Siloam, verse 4?
நான்காம் வசனத்திலே சீலோவாமிலே கோபுரம் விழுந்தது என்று தெரியுமா உங்களுக்கு?
And some people died.
அதிலே ஒரு சிலர் மரித்தார்கள்.
Do you think those people, those 18 of them, were worse sinners than all the others in Jerusalem?
Jerusalem-ல இருக்கக்கூடிய மற்ற எல்லாரை காட்டிலும் இந்த 18 பேர் அதிகமான பாவிகள் என்று எண்ணுகிறீர்களா?
When an accident like that happens,
இப்படி ஒரு விபத்து நடக்கும் பொழுது,
what does it prove?
அது என்ன நிரூபிக்கிறது?
Don't say that was God's judgment on those people who died.
அங்கே மரித்த மக்கள் மீது தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பு இங்கே ஒரு பதில் இருக்கிறது.
It's a warning to everybody. Repent, otherwise we'll all perish.
மனதிரும்பங்கள் இல்லாவிட்டால் நாம் எல்லாருமே கெட்டு போகும் என்கிறதான ஒரு எச்சரிப்பு எல்லாருக்கும் வருகிறது.
Another example we see again Jesus healing on the Sabbath in verse 10.
பத்தாம் வசனத்தில் மீண்டும்மாய் ஓய்வு நாளிலே ஒருவனை சுகமாக்குகிறார்.
A woman who had been bent down so she couldn't straighten her back for 18 years.
18 வருஷமாய் கூனியா இருந்தத ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம்.
Now we would say that was probably some sickness of curvature of the spine.
அது முதுகு தண்டிலே இருக்கக்கூடிய ஒரு வளைவு நிமித்தமாய் வந்த வியாதி என்று சொல்லலாம்.
Maybe
But
the one that caused it was an evil spirit.
ஆனால் இந்த வியாதியை உண்டாக்கினது ஒரு அசுத்தமான ஆவி.
Not everyone who has a spinal problem.
முதுகு தண்டிலே பிரச்சனை இருக்கிற எல்லாருமே இந்த குறிப்பிட்ட விஷயம்.
Don't take this example and say anybody who's got a spinal problem has got a devil.
இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு முதுகு தண்டிலே பிரச்சனை உள்ள எல்லாருக்குமே பிசாசு வந்தது என்று சொல்ல வேண்டாம்.
In this particular case, Jesus had discernment.
இந்த குறிப்பிட்ட விஷயத்திலே
particular case is from the devil.
இந்த குறிப்பிட்ட நபருக்கு பிசாசு நிமித்தமாய் வந்தது என்று சொன்னார்.
And so Jesus called her.
ஆகவே இயேசு அவளை அழைத்தார்.
And what a word he said.
அவர் என்ன வார்த்தை சொன்னார்?
Woman, you are freed from your sickness.
உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார்.
And to all women who are listening to me.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும்
listen to the words of Jesus.
இயேசுவின் வார்த்தையை கவனித்து கேளுங்கள்.
You are freed.
நீ விடுதலையாக்கப்பட்டாய்.
You are liberated.
நீ விடுதலை அடைந்து விட்டாய்.
Trust him.
அவரை நம்புங்கள்.
Not just sickness.
வியாதிக்கு மட்டுமல்ல.
Anything that's binding you.
உங்களை எந்த காரியம் கட்டி வைத்திருந்தாலும் சரி. ஒரு பாவம்,
bitterness.
ஒரு கசப்பு,
some unforgiving spirit.
மன்னிக்க முடியாத ஆவி.
It made you spiritually crooked and bent down.
இதை ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை கூனியாக வளைந்து காணப்பட்டது.
Instead of being straight with your head lifted up for the glory of God.
தேவ மகிமைக்காக தலை நிமிர்ந்து காணப்படுகிற வாழ்க்கைக்கு பதிலாக
bending down.
நீங்கள் கீழே குனிந்தே காணப்படுகிறீர்கள்.
Jesus says.
இயேசு சொல்கிறார்.
You are free.
நீ விடுதலையாக்கப்பட்டவராய். நீ விடுதலாக்கப்பட்டு
விட்டது. The devil need not bind you anymore, sister.
இனிமேலும் சகோதரி உன்னை பிசாசு கட்டி வைக்க தேவையில்லை.
Woman, you are free.
நீ விடுதலாக்கப்பட்டு
விட்டது. Listen to that word.
இந்த வார்த்தையை கேளுங்கள்.
And she was made erect.
அவள் நிமிர்ந்து தேவனை மகிமை.
And the whole synagogue should have erupted in joy.
அங்கே முழு தேவ ஆலயமும் சந்தோஷத்தினாலே வெடித்து சிதறிக்க வேண்டும்.
All the elders there with their long faces.
ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மூப்பர்கள் எல்லாரும் நீண்ட முகத்தில்
முகமாட்டார். That tradition and this one woman being liberated after 18 years.
18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டாலே அதை காட்டிலும் தங்களுடைய பாரம்பரியத்திலே அதிக பாரமாக இருந்தார்கள்.
Rebuked them.
இயேசு அவர்களை கடிந்து கொண்டார்.
He says, you fellas, if your donkey needs water, you'll untie your donkey and take it away on a Sabbath day to
water. ஒரு நாளிலே உங்கள் கழுதைக்கு தண்ணீர் தேவைப்பட்டதனால் கழுதை அவிழ்த்து நீங்கள் தண்ணீரை கூட்டி செல்வீர்கள்.
And can't we untie this woman whom Satan has bound for 18 years?
சாத்தான் 18 ஆண்டுகளாக கட்டி வைத்திருக்கானே இந்த ஸ்திரியை நான் விடுதலை
ஆக்க வேண்டும். You know, some sicknesses are the work of the devil. There's no doubt about it.
பிசாசினாலே வந்தது அது சந்தேகமே இல்லை.
Not all but some.
எல்லா வியாதிகளும் கிடையாது. ஒரு சில வியாதிகள் பிசாசினாலே வருகிறது. இங்கே அது ஒரு உதாரணம் இருக்கிறது.
Further in Luke chapter 14.
லூக்கா 14 ஆம் அதிகாரத்திலே
வாசிக்கிறோம். Jesus spoke about when he saw certain guests at feasts taking the best place of honor at the table, verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம் சில விருந்தாளிகள் அவர்கள் விருந்திலே முதன்மையான இடங்களை தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள்.
He said, listen.
கவனிங்கள் என்று சொல்கிறார்.
Whenever you are invited to a feast.
எப்பொழுது நீங்கள் விருந்துக்கு அழைக்கப்படுகிறீர்களோ
go and take the last place.
போய் தாழ்ந்த இடத்தை உட்காருங்கள்.
So that
அப்பொழுது
one who is invited you will tell you no you got to come and sit up high.
உங்களை அழைத்தவன் இல்லை சிநேகிதனே உயர்ந்த இடத்திலே வந்து உட்கார் என்று உங்களை கூப்பிடுவான்.
Spiritually
ஆவிக்குரியது
what I am trying to say is
நான் என்ன சொல்கிறேன் என்றால்
that those who exalt themselves will be humbled.
தங்களை தாங்களே உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள்.
And those who humble themselves will be exalted.
தங்களை தாங்களே தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள்.
And he also said
அதோடு கூட அவர் சொன்னார்
when you organize a feast
நீங்கள் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணும்போது
don't invite those who can invite you back.
மீண்டுமாய் உங்களை திரும்ப விருந்துக்கு அழைக்கிறவர்களை நீங்கள் அழைக்க வேண்டாம்.
இட்ஸ் எ ஜெனரல் பிரின்சிபல்.
இது ஒரு பொதுவான கோட்பாடு.
ஹி இஸ் நாட் சேயிங் தட் யூ மஸ்ட் ஓன்லி இன்வைட் புவர் பீப்பிள்.
ஏழைகளை மட்டுமே நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
யூ கேன் டேக் தி வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் மேக் எ லா அவுட் ஆஃப் இட்.
நீங்கள் இயேசுவின் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதிலேயே ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ணலாம்.
ஐ அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் இட்.
அல்லது அதனுடைய ஆவியை உணர அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம்.
இட் டசன்ட் மீன் தட் you should never invite anybody who has the ability to invite you back.
ஆகவே உங்களை மீண்டுமாய் விருந்துக்கு அழைக்க திராணியுள்ள ஒருவரையும் விருந்துக்கு கூப்பிட கூடாது என்ற
பொருள் அல்ல. The principle.
இந்த கோட்பாடு என்ன?
The principle is don't invite a person with the expectation that he will invite you back.
அவர் உங்களை திரும்பமாய் மீண்டுமாய் அழைப்பார் என்கிற எதிர்பார்ப்போடு கூட ஒருவரை விருந்துக்கு அழைக்க வேண்டாம்.
But don't have any expectation.
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ள
வேண்டாம். Do good without expecting anything in return.
எதையும் மாறுதரமாக எதிர்பார்த்து எந்த நன்மையும் செய்ய வேண்டாம்.
And God will reward you at the resurrection of the righteous, verse 14.
நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே தேவன் உனக்கு பதில் கொடுப்பார்.
And then Jesus spoke that well-known parable about the person who invited others for a meal and they wouldn't come.
விருந்துக்கு மற்றவர்களை அழைத்த ஒரு மனிதனுடைய உவமையை குறித்து இயேசு சொல்கிறார்.
And the master said, go and call all the poor and the crippled and the blind, verse 21.
21 வசனத்திலே தெருவிலே போய் இருக்கக்கூடிய ஊனரையும் சப்பாணிகளையும் ஏழைகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள்.
That was the word to the Jews.
இது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை.
God called them and they wouldn't respond to Jesus' call.
தேவன் இவர்களை அழைத்தார், ஆனால் இயேசுனுடைய அழைப்புக்கு யூதர்கள் பதில் கொடுக்கவில்லை.
God, he was warning them, I'm going to leave you people and go to others whom you consider crippled and lame. I'll take them into God's kingdom.
ஆகவே உங்களை நான் விட்டுவிட்டு நான் இப்போது வேறு இடத்துக்கு போகிறேன். நீங்கள் சப்பாணிகள் குருடர் என்று எண்ணுகிற யார் எண்ணுகிறோ அவர்களை நான் அழைக்கப் போகிறேன் என்று சொல்கிறார்.
In spite of all this preaching, still great multitudes were following with him in verse
25.
And he turned and spoke to them some of the hardest words that he ever spoke to anybody. What was that? The three conditions of discipleship. Number one, you must love me more than father, mother, wife, children, brothers, sisters. Verse 26. That's the meaning of hate. Father, mother, brother, sister. It means compared to your love for me, there must be no love for them.
நீ என்னிடத்திலே வைத்திருக்கிற அன்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவரிடத்தில் அன்பில்லாத ஒரு நிலைமை.
It's not that you shouldn't love them.
நம் அன்பு வைக்க கூடாது பொருள் அல்ல.
Same Jesus said, honor your father and mother.
அதே இயேசுவே உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாய் என்று சொல்லியிருக்கிறார்.
Mark chapter 7.
மார்க் 7 அதிகாரத்தில்.
But
ஆனால்
that must be so little compared to your love for Jesus.
இயேசுக்கன்று உங்களை நீங்கள் வைத்திருக்கிற அன்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அன்பு குறைவானதா இருக்கும்.
Your love for your father and mother is like the light of the stars.
உங்களுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்கள் வைத்திருக்கிற அன்பானது நட்சத்திரங்களின் வெளிச்சத்தை போல
இருக்கிறது.
அந்த நட்சத்திரங்களுக்கு ஒளி உண்டா?
Yes.
ஆம், ஒளி உண்டு.
So you must love your father.
அவங்க தகப்பனையும் தாயும் நேசிக்க வேண்டும்.
But what happens when the sun rises?
ஆனால் சூரியன் உதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது?
That light disappears.
நட்சத்திரன் ஒளியானது மறைந்து
போகுது. The daytime is almost as though no stars at all.
பகலிலே பார்க்கும்போது நட்சத்திரங்கள் இல்லாதது போல நட்சத்திரங்கள்
ஒளி இல்லை. Your love for Jesus must be so great.
ஆகவே இயேசுவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பானது அவ்வளவு
பெரிதானது. Compared to your love for Jesus.
இயேசுவின் அன்பை ஒப்பிட்டு பார்க்கும்
போது your love for your parents and wife and children look like hatred.
நீங்கள் உங்கள் தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகளை வைத்திருக்கிற அன்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வெறுப்பை போல இருக்கிறது.
Cut off that human attachment to them.
மனுஷீக அந்த தொடர்பை நீங்கள் துண்டித்து விடுங்கள்.
And love them through the Lord.
ஆண்டவர் மூலமாக அவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள்.
Then you will love them forever.
அப்பொழுது நீங்கள் என்றைக்கும் நேசிப்பீர்கள்.
That's the meaning of that word.
அதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள்.
Anybody in your life is more important to you than Christ. You cannot be a disciple.
உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை காட்டிலும் வேறு எந்த ஒரு நபராவது முக்கியமானவராக இருந்தால் நீங்கள் இயேசுவின் சிஷ்யராக இருக்க முடியாது.
Second condition, verse 27.
இரண்டாவது நித்திய நிபந்தனை 27 வசனம்.
You got to take up your cross every day and die to yourself if you want to follow Jesus.
நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் சிலுவையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மரிக்க வேண்டும்.
That means
அந்த பொருள் என்னவென்றால்
that if any situation your will crosses God's will, you choose God's will.
எந்த ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய சித்தமானது இயேசுவின் சித்தத்துக்கு குறுக்கிட்டு நிற்குமானால் நீங்கள் தேவ சித்தத்தை தெரிந்து
your will goes for earthly things.
உங்களுடைய சித்தமானது பூமிக்குரிய காரியங்களுக்காக கடந்து செல்கிறது. தேவனுடைய சித்தமானது பரலோகத்தின் காரியங்களுக்காக. இதுதான் சிலுவை.
There you got to die.
அங்கே நீங்கள் மரிக்க வேண்டும்.
So you see God's will.
நீங்கள் தேவனுடைய
சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் உங்கள் சுயத்துக்கும் அதை தேர்வு செய்கிற காரியங்களுக்கு மறித்து
விடுங்கள்.
அப்பொழுது தேவசத்தம் வாழ்க்கையில் கிடைக்கும். இதுதான் தேவனுடைய
வழி. Discipleship.
சிஷ்யத்துவத்தின் தேவனுடைய வழி.
And the third condition,
மூன்றாவது
நிபந்தனை 33.
33 வசனம்.
Is that we are not attached to any of our possessions.
நமக்கு உண்டானவைகளிலே ஒன்றிலேயும் நாம் இருப்பு காண்பிக்க கூடாது.
We can have things,
நாம் பொருள்களை வைத்திருக்கலாம்,
but we must not possess them.
ஆனால் அவைகளை நாம் பந்தம் பார்த்து பாராட்ட கூடாது.
Abraham possessed Isaac till Isaac was like an idol to him.
ஈசாக்கு தனக்கு ஒரு விக்கிரமாய் மாறும் வரைக்கும் ஆபிரகாம் ஈசாக்கை அப்படியே கொண்டிருந்தான்.
God said kill him.
ஆகவே அவனை கொன்று விடு என்று சொன்னார்.
And he said okay.
சரி என்று
as he was going to kill him.
அவன் கொல்ல போகும்போது ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
I didn't want you to kill him.
அவனை கொல்ல நான் விரும்பவில்லை.
Just your love.
உன்னுடைய அன்பை நான் சோதித்து பார்த்தேன். அவனை மீண்டும்
எடுத்துக்கொண்டு
அந்த நாளிலிருந்து
Abraham had Isaac but he never possessed him.
ஆபிரகாமை ஈசாக்கை வைத்திருந்தானே ஒழிய அவனை சொந்தம் பாராட்டிக் கொண்டிருக்கவில்லை.
You can have a house.
உங்களுக்கு ஒரு வீடு இருக்கலாம்.
But you shouldn't possess it as if it's yours.
அது உங்களுடைய சொந்த வீடு என்று சொல்லி அப்படி உரிமை பாராட்ட கூடாது.
God's.
அது தேவனுடையது என்று சொல்ல
வேண்டும். You can have a car, scooter.
உங்களுக்கு கார் இருக்கலாம், ஸ்கூட்டர் இருக்கலாம்.
It's not yours.
அது உங்களுடையது அல்ல.
It's God's.
அது தேவனுடையது.
If you want to be a disciple,
நீங்கள் ஒரு சிஷ்யனாக இருக்க
வேண்டும். There are very few people who are disciples.
மிக சிலரே சிஷ்யனாக இருக்கிறார்.
But Jesus said we must go and make disciples.
ஆனால் நாம போய் சிஷ்யரை உண்டாக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
To be just converted.
மனம் திரும்பினால் மட்டும்.
To believe that Jesus died for your sins.
இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்தால்.
And to ask him to forgive all your sins.
எல்லா பாவங்களையும் மன்னித்து
விடுங்கள். That's just like laying a foundation.
அது ஒரு அஸ்திவாரத்தை போடுவதைப் போல
இருக்கிறது. Hebrews 6 says the foundation is repentance.
அஸ்திவாரம் என்பது மனம் திரும்புதல்.
Faith.
விசுவாசம்,
water baptism,
ஞானஸ்நானம்,
baptism of the Holy Spirit,
பரிசுத்தாவின் அபிஷேகம்,
faith in the resurrection,
உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை,
eternal judgment,
நித்திய நியாயத்தீர்ப்பு,
all that is the foundation.
இது எல்லாமே அஸ்திவாரம் தான்.
And if you don't build anything more,
இதை காட்டிலும் அதிகமாக நீங்க கட்டவில்லை என்றால்,
Jesus said here in verse 28,
இயேசு 28 ஆம் வசனத்தில்
சொல்கிறார், like a man who wanted to build a tower,
ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தார்,
verse 29 he laid a foundation and he didn't finish.
அஸ்திவாரம் போட்ட பிறகு அவன் முடிக்கவில்லை.
So that's a fool.
ஆகவே இது ஒரு புத்திரமான காரியம்.
The person who accepts Christ and doesn't become a disciple is like that.
ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் சிஷ்யனை மாறவில்லை, அவனுடைய வாழ்க்கை இப்படி தான்
இருக்கு. He has got a foundation but he hasn't completed the house.
அவனுக்கு அஸ்திவாரம் இருக்கிறது, வீட்டை கட்டி முடிக்கவில்லை.
How foolish many Christians are.
அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி புத்திரராய்
இருக்கிறது. In earthly things they never do that.
பூமிக்குரிய விஷயத்தில் அப்படி செய்கிறது இல்லை.
Nobody builds a foundation and without completing the house.
யாருமே அஸ்திவாரத்தை மட்டும் கட்டிவிட்டு வீடு கட்டாமல் இருப்பதில்லை.
But in spiritual things so many people do it.
ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே அநேகர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
The Lord wants disciples.
இயேசுவுக்கு சீஷர்கள் வேண்டும்.
The disciples are the part of the army it says in verse 31 who even if there are few can fight the devil who's got many more agents.
31 வசனத்திலே இந்த சீஷர்கள் சேவர்களைப் போல இருக்கிறார்கள், ஒரு சில சேவர்கள் இருந்தாலே இந்த ராஜா வெற்றி கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம்.
We don't have to ask for peace with the devil like it says in verse 32.
32 வசனத்திலே சொல்லப்பட்டது போல சாத்தானிடத்திலே சமாதானத்துக்கானவங்களை கேட்க
தேவையில்லை. But if you're not a disciple,
சீஷனா இல்லை என்றால்,
then you better ask the devil not to disturb you.
பிசாசே என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று
கேட்டுக்கொள்ளுங்க. Have peace with him.
என்னோடு சமாதானமா இருந்து சொல்லுங்க.
Jesus has got disciples in the world today.
ஆனால் இன்றைக்கு உலகத் உலகத்தில் இயேசு சீஷர்கள் இருக்கிறார்கள்.
He wants you to be one of them.
நீங்களும் அதிலே ஒருவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.